الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي إني تركري الله من أليارهلي அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல இல்மை வேண்டியவனாக பயன் தரக்கூடிய இல்மை கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்று நமது தலைப்பு மன உளைச்சல்களுக்கும் மன குழப்பங்களுக்கும் இஸ்லாம் கூறுகின்ற தீர்வு என்ன? இந்த தலைப்பு தேவையா இல்லையா? தேவைனா பேசுவோம், இல்லைன்னா வேற தலைப்புக்கு போயிடுவோம். எப்படி தேவையா இல்லையா? ரொம்ப தேவை. வெறும் தேவை இல்லை, ரொம்ப தேவை. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சைக்காலஜி டாக்டரு அப்படின்னு சொல்லியே ஆயிரக்கணக்கில் மக்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சம்பாதிக்கிட்டு தப்புன்னு சொல்லலை, ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விதியையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிற, அல்லாஹுடைய அன்பையும் பாசத்தையும் அல்லாஹுடைய பயத்தையும் ஆதரவையும் கொண்டுள்ள ஒரு முஸ்லிமுக்கு இன்ஷா அல்லாஹ் மனநோய் வராது, மன உளைச்சல் வராது. யாருக்கு வரும்? யாருக்கு அல்லாஹுவின் மீது சரியான ஈமான் இல்லையோ, யாருக்கு அல்லாஹுவின் மீது உறுதியான யக்கீன் இல்லையோ, யார் அல்லாஹுவை அவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லையோ, அல்லாஹுடைய நினைவில் யார் திளைத்திருக்கவில்லையோ, அல்லாஹுதான் எனக்கு காரியங்களை நடத்தி கொடுக்கிறான், அவன் நாடியது நடக்கும், அவன் நாடாதது நடக்காது, அவன் எழுதியதை நான் அடைந்தே தீருவேன், அவன் எனக்கு எழுதாதது எனக்கு கிடைக்காது என்ற நம்பிக்கை யாருக்கு இல்லையோ, அந்த நம்பிக்கையில் யார் பலவீனமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு வேண்டுமானால் மன உளைச்சல்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சரியா? சரி. இன்று முஸ்லிம்களில் பலரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு, எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு என்று சொல்வதை பார்க்கிறோம். சரி, இப்ப ஆரம்பமாக பொதுவாக மக்கள் எதையெல்லாம் மனக்குழப்பமாக மன உளைச்சலாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய தீர்வுகளை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது இந்த மனநோய், சொல்லுங்க மனநோய். நோயை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒரு நோய் உடல் நோய், இன்னொரு நோய் மனநோய், மனசுல உள்ள நோய். பாடி எல்லாம் சரியா இருக்கு, உடம்புல ரத்த ஓட்டம் சரியா இருக்குது, உடம்புல சுகர் சரியா இருக்கு, கொலஸ்ட்ரால் சரி எல்லாம் சரியா இருக்கு, ஆனா இவர் ஒரு சோர்ந்து போயிருக்கிறாரு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, சரியா பேச மாட்டேங்கிறாரு, சரியா தூங்க மாட்டேங்கிறாரு. அப்ப என்னங்க பிரச்சனை? இவருக்கு ஏதோ மனசுல பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டரா போய் பாருங்க, சைக்காலஜிஸ்டா போய் பாருங்க என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப உடல் சார்ந்த ஒரு நோய், இன்னொன்று உள்ளம் சார்ந்த ஒரு நோய், மனது சார்ந்த ஒரு நோய் என்று பிரித்து இரண்டு விதமான ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை பொறுத்தவரை இப்படி ஒரு மனநோய் என்று ஒரு நோய் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸிலே இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று நாம் திரும்பி பார்க்கும் போது, இந்த மனநோய் என்ற இந்த வார்த்தையே பின்னால் பின் வந்த காலங்களில் உருவாகிய ஒரு புதிய ஒரு வழக்கு சொல். முந்திய காலங்களில் மற்றவர்கள் கூட இந்த மனநோய் என்பதை பெரிய அளவிலே பயன்படுத்தியதாகவோ, அவர்கள் தங்களுடைய மருத்துவங்களிலே குறிப்பிட்டதாகவோ நமக்கு காண கிடைக்கவில்லை. அப்படி என்றால், அப்ப என்ன இது என்ன புதுசா தோன்றிய நோயா என்றால், முந்திய காலத்திலே இந்த வார்த்தை இந்த பதத்தில், அதாவது இந்த கருத்து இந்த பதத்திலே பயன்படுத்தப்படாமல் வேறு பதங்களிலே பயன்படுத்தப்பட்டிருந்தன. எப்படி? மனநோய் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் வேறு வார்த்தைகளிலே இந்த கருத்து பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அப்ப முந்திய வழக்குகளிலே குர்ஆனுடைய மொழி, அது போன்ற ஹதீசுடைய மொழிகளிலே ஒரு மூன்று விதமான அல்லது நான்கு விதமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று ரம்முன், சொல்லுங்க ரம்முன், கைன் மீம் முஷத்தத், ரம்முன். இன்னொரு பதம் ஹம்முன், சொல்லுங்க ஹம்முன் இல்லை, அப்புறம் தஜ்வீத் படிக்க அனுப்பி வச்சிருவோம் எங்க உஸ்தாதிட்ட உங்களை. ஹம்முன் சொல்லுங்க, ஹம்முன், ஹா அல்லாஹூல உள்ள அந்த ஹாவும் மீம் முஷத்தத், ஹம்முன் ஒரு வார்த்தை. மூன்றாவது ஒரு வார்த்தை ஹுஸ்னுன், சொல்லுங்க ஹுஸ்னுன், ஹுஸ்னுன். ஓகே, நான்காவது ஒரு வார்த்தை பஸ்ஸுன், சொல்லுங்க பஸ்ஸுன், பா சா முஷத்தத், பஸ்ஸுன். ஓகே, இந்த நான்கு விதமான பதங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. பின்னால் வந்தவர்கள் இந்த மனநோய் என்ற ஒரு புதிய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். கடைசியில பாருங்க, இந்த மனநோய்ங்கிற ஒரு வார்த்தையே மனுஷனை நோயாளி ஆக்கிடு. உனக்கு ஏதோ மனநோய்ங்க அப்படின்னு அவன் பயந்து போய், ஆஹா நம்ம ஏதோ ஆயிட்டோம் போல இருக்கு, நமக்கு இனிமே வாழ்க்கையே இல்லை போல இருக்கு என்று அவனை ஒரு பெரிய பலவீனத்திலே ஒரு விதமான, அதாவது இருக்கிற அந்த பிரச்சனைய அவனுக்கு அதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. எனவே சொல்ல போனா இந்த வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஏதோ மனநோயாளி மாதிரி இருக்கிறான, ஏதோ மன அவனுக்கு ஏதோ மன உளைச்சலா இருக்கு, சொல்லும் பொழுதே நம்ம உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு, சரியா? அதனால இந்த நல்ல இந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு அதற்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு சின்ன முன்னுரை, அதாவது உள்ளர போறதுக்கு முன்னாடி. அப்ப நான்கு வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னோம், ஹம்முன், ஹம்முன், ஹுஸ்னுன், பஸ்ஸுன். அதாவது சிலவித நிகழ்வுகளால், சில நிகழ்வுகளால் மனிதனுடைய உள்ளத்தில் சில நிகழ்வுகளால், சில நிகழ்வுகளால், சில சம்பவங்களால் மனிதனுடைய மனதிலே ஏற்படக்கூடிய காயங்கள், அந்த தாக்கங்கள், கெட்ட தாக்கங்கள், அந்த தாக்கங்கள், கெட்ட தாக்கங்கள் அல்லது அந்த கெட்ட பிரதிபலிப்புகள் மனிதனுடைய சிந்தனையை ஆக்கிரமிப்பு செய்து, மனிதனுடைய சிந்தனையை ஆக்கிரமிப்பு செய்து அவனை அந்த பிரச்சனையை தவிர, அந்த நிகழ்வை தவிர, அந்த சம்பவத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்க விடாமல் அவனை அதையே திரும்ப திரும்ப சிந்திக்க வைத்து அவனுடைய உள்ளத்தை அதிலே கட்டி போட்டு அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மைகளைத்தான் ஹம்முன், ஹம்முன், ஹுஸ்னுன், பஸ்ஸுன் என்று சொல்கிறோம், சரியா? அப்ப தமிழில் இதை எப்படி சொல்வது? கவலை, ஒரு பொருள் கவலை. அது போன்று அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன இருக்கு தமிழில்? துன்பம், துக்கம், கவலை, துக்கம். அதே போல துயரம், கவலை, துக்கம், துயரம். அதே போல சோகம். இது யார் சொன்னார்? ஓகே, சோகமா இருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் பொருத்தமா இருக்கலாம். கவலை, துக்கம், துயரம், சோகம், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. இந்த கவலை, துக்கம், துயரம், சோகம், இந்த நான்கு தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அதிகமாகும் போது, அதிலே அவனுடைய சிந்தனையை அவன் பறிகொடுத்து அதையே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, அதைத்தான் மனநோய், மன உளைச்சல் என்று கூறுகிறார்கள். இது ஒரு முன்னறியை விளங்கிக் கொண்டால் இப்ப நம்ம உள்ளார போவோம். பெரும்பாலும் இந்த மன உளைச்சல் அல்லது மன நோய், அதாவது துன்பம், அதாவது துக்கம், துயரம், கவலை, சோகம், இது எதனால மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால், இரண்டு விஷயங்கள், இரண்டில் ஒன்று நிகழும் போது அவனுக்கு இது கண்டிப்பாக ஏற்படும். இரண்டில் ஒன்று நிகழும் போது கண்டிப்பாக இது ஏற்படும். ஒன்று என்ன? விரும்பியது கிடைக்காமல் போகும்போது, விரும்பியது கிடைக்காமல் போகும்போது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் தாடி வச்சிருப்பார், என்னடா எந்த அலிம்சாவுடைய பயானை கேட்டு இவருக்கு இவ்வளவு தப்பா வந்துச்சு தாடி வச்சிருக்காருன்னு கேட்டா, இல்லைங்க காதல்ல தோல்விங்க, என்ன காதல்ல தோல்விங்க, அடப்பாவீங்களா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைக்க சொன்னாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் தாடி வைக்கல, இப்ப தாடி வச்சிருக்கிறாரு. என்னங்க தாடினா, இது நான் வச்ச தாடி இல்லைங்க, இது விட்ட தாடிங்க. அதாவது ஷேவிங் பண்ணாம விட்டுட்டாரா, அதனால தாடி வந்துருச்சா. என்னங்க ஷேவிங்? கவலை இல்லைங்க. என்னங்க கவலை? லவ் ஃபெயில், காதல் தோல்வி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்றார்? இப்படி சில பேர் சொல்றாங்க, ஆசை வைத்தது கிடைக்கவில்லை. இன்றைக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனநோய், மன உளைச்சல், அதாவது துக்கத்தின் எல்லை மீறிய அந்த மிகுதி, மனநோய். இவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கடைசி வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, அப்ப பின்னாடி மாத்திரும் ஒரேடியா மொத்தமா, என்ன புரியணும்ல? என்ன சொல்றது? நீங்க தலைப்பை இப்படி போட்டு கடைசியில் இப்படி கவுத்து விட்டீங்கன்னா எங்கிற அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. இப்ப இந்த ஹுஸ், அதாவது ஆதம் ஹுசூல் அல் முராத், தான் விரும்பியது கிடைக்காமல் போகும்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலை, இதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலை, மனதில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம், எப்படியாவது அந்த வேலை நமக்கு கிடைச்சிருன்னு இருந்தேன், எப்படியாவது அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருன்னு இருந்தேன், எப்படியாவது அதை நான் செய்யணும்னு இருந்தேன், எப்படியாவது நான் அதை அடையணும்னு இருந்தேன், ஆனா எனக்கு கிடைக்கல என்று கடைசி வரைக்கும் அதுக்கு பின்னாடியே மனசை ஓட விடும் பொழுது, மனசை அதுக்கு பின்னாடியே தொலைத்து விடும் பொழுது, சைத்தான் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். இதுக்கு எப்படியாவது இந்த மனிதனுடைய மனதை கெடுத்து அவனை நரகத்தில் தள்ள வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, இவன் திரும்ப திரும்ப அதை சிந்திக்க விடுவான், சிந்திக்க விடுவான், இனி வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்கு, இதுவே எனக்கு கிடைக்கல, இனிமே எனக்கு வாழ்க்கையில் என்ன, அவளே எனக்கு கிடைக்கல, எனவே இனி வாழ்க்கையில் என்ன, ரயில் முன்னாடி பாஞ்சிட வேண்டித்தான். புரியுதா உங்களுக்கு? அல்லது இங்கே இருந்து காசு செலவு பண்ணி 500 கிலோமீட்டர் போய், அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபா செலவு பண்ணி, அதுக்கு மேல மலையில போய் சூசைடு பாயிண்ட் உள்ளுடா பொத்துன்னு, ஏண்டா இது வச்சிருக்கான்னு உள்ள அவனுக்கு பாருங்க, சைத்தா அவனுக்கு எவ்வளவு ஐடியா கொடுத்து வச்சிருக்கிறான். சூசைடு பாயிண்டா, தற்கொலை செய்து கொள்பவருக்கு உண்டான இடம், செய்யாதவனுக்கெல்லாம் அந்த சிந்தனை வராதவனுக்கெல்லாம் சிந்தனையை கொடுக்கறதுக்காக வேண்டி, மாடியிலிருந்து கீழே விழுவுறான், அங்கிருந்து கீழே விழுவுறான், இங்கிருந்து கீழே விழுவுறான், குத்திக்கிறான், தூக்கு மாட்டிக்கிறான், மனநயத்துக்கு ஊத்திக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப தான் விரும்பியது கிடைக்காமல் போகும்போது மனுஷனுக்கு மனுஷனுக்கு ஒரு விதமான பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை கவலை இருக்குது அதிகமா போய் 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 சிந்திக்க சிந்திக்க ஆரம்பிச்சவனே கடைசியில அவன் மண்டையை உடைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன நினைத்து வைத்து விட்டான், உலகமே எனக்கு அதுதாங்க, அது இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்து அது கிடைக்காமல் போனவுடன் இனி எனக்கு வாழ்க்கையே கிடையாது என்ற முடிவுக்கு வருகிறான். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? உகூல் மக்ரூ, இவன் விரும்பாதது நடந்து விடுவது, விரும்பியது நடக்காமல் போவது, விரும்பாதது வெறுப்பது நடந்து விடுவது. ஆஹா, எனக்கு இப்படி ஒரு இன்சல்ட் ஏற்பட்டுருச்சு, அவன் என்னை இப்படி பேசிட்டான், எனக்கு இப்படி ஒரு அடி ஏற்படும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு இப்படி ஒரு நஷ்டம் ஏற்படும் நினைச்சு பார்க்கவே இல்லை என்பதாக உலகத்திலே தனக்கு ஏற்பட்ட இழப்புகளை, உலகத்திலே தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை, அந்த துன்பங்களை நஷ்டங்களை எல்லாம் நினைத்து மனதிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, அந்த துக்கம், அந்த துயரம், சோகம் அதிகமாகி அதிகமாகி கடைசியில அவன் ஒரு நிலைக்கு வந்து விடுகிறான். பிறகு அவன் பார்ப்பான், ஆனால் பார்வை அதன் பக்கம் இருக்கும், ஆனால் அது அவனது பார்வையிலே இருக்காது. புரியுதா? நீங்க முன்னாடி வருவீங்க, யாருன்னு தெரியாது, பேசுவார்கள் மக்கள், ஏதேதோ பேசுவார்கள், கேட்பான், ஆனால் காது கேட்பதின் பக்கம் இருக்கும், ஆனால் அவன் கேட்பது அவனது காதுக்குள் இறங்காது. அப்ப கண்ணும் போயிருச்சு, காதும் போயிருச்சு, சிந்தனையை முழுக்க எது ஆக்கிரமித்திருக்கிறது? அந்த துக்கம் துயரம் ஆக்கிரமித்திருக்கிறது. அப்ப அந்த துக்கம் துயரம் ஆக்கிரமித்திருப்பதனால எதுவுமே அவனுடைய கல்வுக்குள்ளார போகவே போகாதுங்க. ஏன் பார்க்கிறான்? கண்ணு அந்த பக்கம் இருக்குது, ஆனா அங்க யார் இருக்கானே அவனுக்கு தெரியாது. முன்னாடி யார் வந்தது, பின்னாடி யார் போனது, யார் பேசினது, என்ன பேசினாங்க, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்ப இந்த ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் போக வேண்டும் என்று சொன்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு வழி, ஒன்று கண்ணு வழியா போனோம் அல்லது காது வழியா போனோம், அது ரெண்டுமே அடைபட்டு போயிருச்சு. செவிடனை போல ஆயிட்டா குருடனை போல ஆயிட்டான். அப்ப சிந்தனையில எதுவுமே விஷயம் போவாது. அதுக்கப்புறமா கல்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து இங்க எதுவுமே போகலங்கும் போது அடுத்த கல்புல எந்த விதமான ஃபங்க்ஷனுமே இருக்காது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்றான். எத? இந்த மூளையில உள்ள அறிவையும் சேர்த்து சொல்றான், நெஞ்சில உள்ள கல்பையும் அல்லாஹு சேர்த்து சேர்த்து சொல்கிறான். அறிவால சிந்தி உள்ளத்தால புரிஞ்சிக்க முயற்சி பண்ண, அறிவால சிந்தித்து உள்ளத்தால் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். ரெண்டும் வேணும். நீ ஒரு சத்திய பாதையை, நேரான பாதையை நீ அடைவதாக இருந்தால் உன்னுடைய அறிவும் வேலை செய்யணும், உன்னுடைய உள்ளமும் வேலை செய்யணும். ரெண்டுத்துல ஒன்று வேலை செய்து இன்னொன்று வேலை செய்யலனாலும் அங்க நேரான பாதை, சத்திய பாதை கிடைக்காது. உள்ள வேலை செய்து அறிவு வேலை செய்யல, அப்பயும் ராங்கான பாதையில போயிடுவோம். புரியுதா? அறிவு வேலை செய்து உள்ள வேலை செய்யல, அப்பயும் ராங்கான பாதையில போயிடுவான். அதனால அல்லாஹு தஆலா ரெண்டையும் சேர்த்து சேர்த்து குர்ஆன்ல சொல்லிக் கொண்டு வருகிறான். சரி, இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளார போவோம். அந்த அதம் ஹுசூல் அல் முராஸ், நோக்கம் நிறைவேறாமல் போவது ஒன்று, இரண்டாவது விரும்பியது கிடைக்காமல் போவது, விரும்பாதது நிகழ்வது, விரும்பியது கிடைக்காமல் போவது. சுருக்கமா சொல்றதா இருந்தா விரும்பியது கிடைக்கல, விரும்பாதது நடந்து போச்சு. இப்ப ஒரு சின்ன பட்டியலை போடுவோம். சரியா? இப்போ பலவிதமான மன நோய்க்கு ஆளான, மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் எதன் காரணமாக அவங்க அந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, பொதுவான ஒரு நிலையை சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வாலிபர்களா இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். பொதுவா ஏற்படக்கூடிய, எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இது ஒரு நிகழ்வு, இது ஒரு சோதனை என்ற அடிப்படையில் நம்ம சொல்றோம். இதுதான் அதிகமாக உலக வரலாற்றில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குறிப்பிட்டு சொல்றான். குறிப்பா நீங்க இன்றைக்கு அதிகமா காலேஜில் படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கல்யாணமான கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களோட நானும் என்ன சேர்த்துக்கிறேன், என்ன நான் வாலிபர் தானே இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயசுலயே வாலிபர்னு தான் தங்களை சொன்னாங்க, சரியா இல்லையா? சொர்க்கத்துக்கு போனாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போனா ஒரு மாளிகையை பார்த்தாங்க, பார்த்தா ஆசை ஆகி போச்சு அந்த மாளிகை மேல. அந்த மைக்கை தூக்கி ஓரத்தில் வச்சிருங்கம்மா, ரம்துல்லா டிஸ்டர்ப் இருக்கு பாருங்க அவங்க பாக்குறதுக்கு. மாளிகையை பார்த்துட்டு ரொம்ப அழகான மாளிகையா இருந்துச்சு, வெளியிலேயே இவ்வளவு அழகா இருக்க உள்ளார எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாளிகையை போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல, ஜிப்ரீல் இந்த மாளிகை யாருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, குரைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வேளானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு சரி அப்படின்னு உள்ளார போறதுக்கு நெருங்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு சந்தேகத்துல கேட்டாங்க, அந்த வாலிபர் யார் ஜிப்ரீல்னு கேட்டாங்க. மன்சாலிக்கல் ஃபதா, அந்த வாலிபர் யாருன்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, அது உமர்னு சொன்னாங்க, உமர் என்று சொன்னார்கள். அப்ப இந்த மேராஜுடைய சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதாவது ஹிஜ்ரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடிங்கிறாங்க, 13 வருஷம் மக்கால இருந்து அதாவது நபுவத்துக்கு பிறகு, அப்ப 53 வயசு, 53 வயசுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தன்னை எப்படி நினைச்சிருக்கிறாங்க, வாலிபர் நினைச்சிருக்கும் போது நான் 42 வயசுல வாலிபர் நினைச்சா தப்பா? இப்ப வாங்க இப்ப விஷயத்துக்கு போவோம். அல்லாஹ் முஸல்லி அலா முஹம்மத். அதனால நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான் இன்ஷா அல்லாஹ், சரியா? அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஜிஹாது செஞ்சு அதுல ஷஹாதத்து கிடைக்கணும் நியத்து இருக்கிற வரைக்கும் எல்லாம் வாலிபர்கள் தான். அது இல்லைன்னா வாலிபரா இருந்தாலும் கிழவன் தான், ஏன் அவனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது தீனுக்கு. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள இருப்போம். அப்ப அந்த ஹுசூலுல் முராத், விரும்பியது கிடைப்பது விரும்பாதது கிடைக்காமல் போவது அப்படின்னு பார்த்தா, உலக வரலாற்றுல குர்ஆன்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னா, மனிதனுக்கு ஒரு பெண்ணின் மீது ஏற்படுகிற ஆசை, அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை, அந்த பெண்ணு கிடைக்காம போகும்போது அவனுடைய மனசுல ஏற்படக்கூடிய அந்த குழப்பம் இருக்கு பாருங்க, இது சாதாரண குழப்பம் கிடையாது. மன உளைச்சல் மன குழப்பத்துல இது ரொம்ப மோசமான குழப்பம். அதே போலதான் பெண்கள் பக்கத்திலையும், அவர்களுக்கு ஒரு ஆணை விரும்பி அந்த ஆண் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டு அந்த ஆணு கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோகம் அந்த கவலை இருக்கா இல்லையா? இது குர்ஆன்லயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். பின்னாடி அதாவது ஹதீஸுகள்லையும் தஃப்சீர்கள்லையும் அந்த வரலாற்று பின்னணியை நம்ம பார்க்கிறோம். சூரா மாயிதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வத்லு அலைஹிம் நபா இப்னி ஆதம பில் ஹக்கி, ஆதமுடைய 2 ஆண் மகன்களின் சரித்திரத்தை செய்தியை நபியே நீங்கள் இம்மக்களுக்கு ஓதி காட்டுங்கள், சரியா? அப்ப அந்த சரித்திரத்தினுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு பிரசவத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பிறப்பாங்க, அடுத்த பிரசவத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பிறப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி ஏற்பாடு இருந்துச்சு. இந்த காலத்துல நமக்கும் அந்த மாதிரி அல்லாஹ்வுத்தால ஒரு லேசாக்கிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் ஒரு 10 வருஷத்துல 20 பிள்ளைய பெற்றுட்டு அல்ஹம்துலில்லா. அந்த மாதிரி இன்னொரு மனைவி 4 மனைவிக்கு 4, 20, 80 பிள்ளை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன சீக்கிரமா நம்ம வெற்றி கொண்டுடலாம், செல்லமே இல்லையா? ஒண்ணுக்கே இங்க தாங்கல, ஒண்ணுக்கு பிரச்சனை, அடுத்ததுக்கு பிரச்சனை, அடுத்ததுக்கு பிரச்சனை, 2க்கு மேல 3க்கு மேல வண்டிய குட்ஸ் வண்டி மாதிரி தள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆகிப்போயிடுது. இதுல மனிதர்களுக்கு ஆண்களுக்கும் பலவீனம் ஆகிப்போயிடுது. இன்னொரு நிக்காக செய் அப்படின்னு சொன்னா, எப்பா இதுவே தாங்க முடியல, இதை வச்சே நாளை சமாளிக்க முடியல, இன்னொன்னு அப்ப எல்லாம் கோழையா வேற மாறிக்கிட்டு இருக்கிறான். அந்த காலத்துல இருந்த மாதிரி நீ என்ன தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வசதி செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு ஒரு பிரசவத்துல 2 குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன், 10 பிரசவத்துல 20 குழந்தையா போயிடும். அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி நாலு மனைவி கட்டினா 80 நாலு 20 அல்லாஹ் அக்பர். நம்ம ஒரு ட்ரெயின்ல போனோம்னு சொன்னா ட்ரெயினை நமக்கே புக் பண்ணிட வேண்டியதான். ஒரு 72 சீட்டை எக்ஸ்ட்ரா இன்னொரு 8 சீட்டை சேர்த்துக்க வேண்டியதான். இடையில போட்டு படுக்க போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் இந்த நாட்டில் மன்னர்களாக ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி இந்த பூமியில அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்காண்டி கிடையாது. எதுக்காக வேண்டிய நம்ம கொடுக்கறவங்களும் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறானே தவிர, எனக்கு போடுறா, எனக்கு அது செய்யடா, இது செய்யடான்னு சொல்லி, அதுவும் ஒரு காஃபிர்கிட்ட போய் பிச்சை வாங்குறதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. புரியுது? நீங்க அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலையை செய்யுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருங்கள். காஃபிரை அனுப்பி அல்லாஹ் உங்களுடைய செருப்பை தொடங்க சொல்லும். காஃபிரை அனுப்பி அவன் உங்களுடைய செருப்புக்கு வேலை செய்வான், உங்களுக்கு அவன் வேலை செய்வான், காலடியில் வந்து கிடப்பான். நீங்க துன்யாவுக்கு வேலை செஞ்சீங்கன்னா அவன் உங்க தலைமையில ஏறி ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதான் நியதி. புரியுதா? தீன் எங்க போனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், எங்க போனாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்க போனாலும் லா இலாஹ, வாழ்வதும் சாவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தைரியமா இரு. யார்ட்டையும் இப்ப கை நீக்கிட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை கண்ணியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டாச்சு, எனக்கு தேவை துன்யா, காசு தேவை, பதவி தேவை, பணம் தேவைன்னு போயாச்சு. அல்லாஹுத்தால கேவலமாக்கி விட்டு, கேவலம்னா கேவலம் அந்த மாதிரி கேவலம், அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மள. ஹயர் இப்ப அந்த மாதிரி ஒரு பிரசவத்துல அங்க பிரச்சனை என்ன ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த பிரசவத்துல உள்ளவங்க முந்தைய பிரசவத்துக்கு சம்பந்தம் வைப்பாங்க. அப்ப இதுல உள்ள ஆணு முன்னாடி உள்ள பெண்ணு, முன்னாடி உள்ள ஆணு பின்னாடி உள்ள பெண். அப்ப அந்த ஹாபிலோட பிறந்த பெண் குழந்தை, புரியுதுங்களா, அழகு இல்லாம இருக்கும். காபிலோட பிறந்த பெண் குழந்தை அழகா இருக்கும். அப்ப இந்த காபில் என்ன நினைப்பான், தான் சகோதரி கூட பிறந்த, ஒரே பிரசவத்துல பிறந்த அந்த சகோதரியே கல்யாணம் பண்ணு நினைப்பான். அவனுக்கு அந்த பெண் மேல மோகம் ஏற்பட்டுவிடும். அப்ப தனது அண்ணனுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். யாரு முடிக்கணும் முறைப்படி அல்லாஹ்வுடைய சட்டப்படி? ஹாபில் இத முடிக்கணும், காபில் அங்க முடிக்கணும். ஆனா ஒத்துக்க மாட்டான். இத அவன் சிந்திச்சு 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 சிந்திச்சு, ஆஹா நமக்கு கிடைக்காம போயிடுமா இந்த அழகான பெண்ணு, ஆஹா நம்முடைய அண்ணன் இதை அப்பிப்பானா அப்படிங்கிற அந்த டென்ஷன் அவனுக்கு ஆகி 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 அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி, மன கவலையை ஏற்படுத்தி, மனநோயை அவனுக்கு ஏற்படுத்தி, ஃபத்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீ ஃபகத்லஹு ஃஅஸ்பஹ மினல் காஸிரீன். இப்பதான் ஷைத்தான் வருவான். எப்ப ஒரு ஹராம்ல மனசை பறிகொடுப்பானோ, ஒரு ஹராம ஆசைப்படுவானோ, ஹராம்ல மனசை பறிகொடுப்பானோ, ஹராம ஆசைப்படுவானோ, அப்ப ஷைத்தான் வந்து, ஓ அப்பா இந்த குரங்கை வச்சுக்கிட்டு குரங்காட்டி ஆட்டலாம் பாருங்க, என்ன பல்ட்டி அடிக்குது, அந்த மாதிரி அவன் ஆட்ட ஆட்ட இந்த நப்சு இருக்குது, பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும். கரணம்னா சாதாரண கரணம் போடாது, 8 கரணத்தை மொத்தமா சேர்த்து ஒரே நேரத்தில் போடும். அல்லாஹ் சொன்னான், அவனது நப்சு விரும்பி விட்டது. எதை விரும்பியது? தனது சொந்த சகோதரனை கொல்ல வேண்டும் என்று விரும்பியது. முடித்து விட்டார். அதுவும் சாதாரணமா கொலை செய்யலங்க. எப்ப நப்சு ஹராம்ல போயிடுமோ, நப்சு ஹராம்ல போயிடுமோ, நப்சு ஹராம விரும்பி, ஹராம விரும்பி அது கிடைக்காம போய் அதனால மன உளைச்சல் மன கவலை ஏற்பட்டு அது மன உளைச்சலாகி மன நோயாகி போயிடுமோ, அப்ப அதுக்கப்புறமா நப்சு எடுக்கிற ஆக்ஷன் இருக்கு பாருங்க. நப்சு எடுக்கிற அந்த ஆக்ஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும், அக்கிரமத்தில் எல்லை கடந்ததாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு உங்க கண்ணை மூடி, ஒரு வருஷத்துல நீங்க படிச்ச நியூஸ் பேப்பர் அல்லது படிக்காம அந்த ஹெட்லைன் செவத்துல ஒட்டியிருக்கிறாங்கல்ல, அதை கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்க. தவறான உறவுகளால் கொல்லப்பட்ட உயிர்கள் எப்படி கொல்லப்பட்டன என்பதை கண்ணுக்கு முன்னால் சிந்தனையிலே கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். பாத்தீங்களா? யோசிச்சு பாத்தீங்க எப்படி இருக்கும், எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தண்ணி தொட்டியில வச்சு அமுக்கி விஷத்தை மோசமான முறையில கொடுத்து கம்பி எடுத்து மண்டையில அடிச்சு காரை வச்சு நசுக்கி இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ கையிலே. இதாங்க ஹலால்ல மனிதன் விரும்பி, ஹலாலை மனிதன் விரும்பி ஹலால மனிதன் ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனால் அதுல அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை ஏற்படாது. ஆனா ஹராம விரும்பி ஹராமு கிடைக்காம போய்விட்டது என்றால் நப்சு யார் கண்ட்ரோல்ல வந்துடும்? யார் கண்ட்ரோல்ல? ஷைத்தானுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். இப்ப இந்த காபில் என்ன செய்தான் என்றால் தனது சகோதரனை கூட்டிட்டு போய் அவனை கையங்காலை கட்டி கீழே தள்ளி பெரிய பாறாங்கல்ல எடுத்து அவன் மண்டையை போட்டு நசுக்கினான். எப்படி நசுக்கினான்? யா அல்லாஹ், எப்படிப்பட்ட கொலை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமாய் போயிடுச்சு, ரொம்ப கோபமாய் போயிடுச்சு அல்லாஹு தஆலாவுக்கு. என்ன செய்தான்? மின் அஜ்லி தாலிக், இதுதான் காரணம். உலகத்துல யார் கொலை செய்தாலும் சரி, அதற்கு பின்னால் அந்த கொலையின் ஒரு பங்கு யாருக்கு சேரும்? ஆதமின் இரண்டு மகன்களில் ஒருவர் யார் கொலை செய்தாரோ அவருக்கு சென்று சேரும். அப்ப கண்டிப்பா இந்த நஃப்ஸ் இருக்குது. இந்த அதாவது காதல் என்ற பெயரில், மோகம் என்ற பெயரிலே ஹராமான ஒன்றை விரும்பும் போது அதிலே ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருக்கிறது, அது சாதாரண உளைச்சல் அல்ல. நன்கு படிக்கக்கூடிய ஒரு திறமையான வாலிபனை முட்டாளாக ஆக்கிவிடும். ஒரு சக்சஸ் ஆன ஒரு பிசினஸ் மேன், ஒரு வியாபாரியை அவனை ஒரு மோசமான லாயக்கற்ற ஒரு வியாபாரியாக மாற்றிவிடும். அது போன்று பல திறமை உடையவர்களை எல்லாம் அவர்களது வாழ்க்கையை வீணடித்து அவர்களை தெருவிலே கொண்டு வந்து கேவலப்படும் நிலையிலே நிறுத்திவிடும். காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் பல சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். முஸ்லீம் வாலிபர்களையும் அது ஒரு குறைவுன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்தில் அதிகமாக போயிடுச்சு. இந்த குடிப்பழக்கம், இது மதுவுக்கு அடிமை. என்னப்பா மதுவுக்கு அடிமை? கவலையை மறக்கிறதுனால குடிக்கிறங்க. என்னப்பா உனக்கு கவலை? காதல் தோல்வி. இப்ப என்ன ஆகும்? கவலையை மறப்பானா கவலை கூடுமா? கவலை கூடுவது மட்டுமல்ல, இன்னொரு நோயை எக்ஸ்ட்ரா வாங்கி கொள்கிறான். ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்ப இன்னொரு பிரச்சனையை எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரொம்ப அழகான ட்ரீட்மெண்ட் சொல்றான். என்ன ட்ரீட்மெண்ட்? அந்நிய பெண்கள்கிட்ட பேசவே செய்யாதீங்க, அவங்கள பார்க்கவே செய்யாதீங்க. ஒரு தடவை பார்த்தாலும் அடுத்த தடவை திரும்பிக்குங்க. அவுது பில்லாஹி மின ஷைத்தான ரஜீம், இது ஃபித்னா அப்படின்னு திரும்பிக்குங்க. ப்ராப்ளம் சால்வ். ஒரு முறைக்கு இருமுறை பார்க்கும் போது ஷைத்தானின் அம்பு அங்கே எரியப்படுகிறது. அவளிடத்துல பேசும்போது, அவள் இடத்துல நெருங்கும் போது ஷைத்தான் விளையாட ஆரம்பித்து விடுகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, இறுதியிலே அங்கே அந்த சம்பவம் எதன் மூலமாக மூத்துடைய அதாப் தண்டனை கொடுக்கப்படுமோ அது அங்கே நிகழ்ந்து விடுகிறது, அல்லது சில நேரங்களிலே நிகழாமல் போகலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை இன்று மக்கள் எதிர்கொண்டு அவர்கள் இந்த நோய்க்கு ஆளாகிறார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. புரியுதா? சரி, அப்ப விரும்பவே கூடாதா என்றால் இஸ்லாம் அதற்கு அளவு வைத்திருக்கிறது, அதற்குரிய வரையறை வைத்திருக்கிறது, அதற்கு ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறது. அந்த ஒழுங்குமுறையை மீறி மக்கள் இன்று நடக்கிறார்கள். எதனால ஏற்படுது? கலந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அகாடமிக்ஸ், கல்வி நிறுவனங்கள், அதுபோன்று கலந்து வேலை செய்யக்கூடிய பணியிடங்கள், கலந்து பயணம் செய்கின்ற அந்த பயணங்கள், இதனால மனிதனுக்கு இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இது இவனுடைய மனதை கவ்விக்கொண்டு அவனுக்கு மனக்கவலையை, மன சஞ்சலத்தை, துக்கத்தை ஏற்படுத்தி அவனை இறுதியில் மனநோயாளியாக தள்ளுகிறது. அப்படி தள்ளும் போது அதிலிருந்து அவன் விடுபட வேண்டிய அந்த முறையிலே விடுபடவில்லை என்றால் இரண்டிலே ஒன்று கண்டிப்பாக நிகழும். இந்த இடத்துல இந்த நேரத்தில் ரெண்டுல ஒன்று கண்டிப்பா, ரெண்டுல ஒன்று கண்டிப்பா நடக்கும். ஒன்று என்ன, இன்னொன்று எதன் காரணமாக அல்லது யார் காரணமாக எனக்கு இந்த சோதனை ஏற்பட்டதோ, அதாவது விரும்பியது கிடைக்காமல் போனது அல்லது விரும்பாதது நிகழ்ந்ததோ, அவரை போட்டுத்தல்லு, அவரை போட்டுத்தல்லு அப்படிங்கிற முடிவுக்கு வருவான். இல்லைனா நான் வாழ்ந்து பயன் என்ன என்பதாக, நான் பிறந்து பயன் என்ன என்று கவிதை பேசிக்கிட்டு இவன் செத்து போயிடுவான். பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு ஆசீர் ஊத்திட்டான், எங்க கக்கூசுல இல்ல, எங்க ஆசீர் ஊத்திட்டான், ஒரு பெண்ணின் முகத்திலே ஆசீர் ஊத்திட்டான், அவன் உடம்புல ஆசீர் ஊத்திட்டான். ஏன்டா ஆசீர் ஊத்துன, நான் விரும்பின எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்காதவ யாருக்குமே கிடைக்க கூடாது. இவன் ஒருத்திய விரும்புவான், அவன் இவனை விரும்ப மாட்டான், அவன் வேற யாரையாவது விரும்புவான். ஏ, இவனை உயிரா விட்டதான நீ விரும்புவ அவனை, அவனே போட்டு தள்ளிட்டான், முடிஞ்சு போச்சு. பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு பேப்பர்கள்ல பாக்குறோமா இல்லையா? முன்னாடி எல்லாம் காஃபிர்கள் தான் இதை செய்வாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு முஸ்லிம்கள்லையும் நடக்க ஆரம்பிச்சு. என்ன, இவர்களும் அவர்களை போன்று வாழ்கிறார்கள். எங்க வாழ்றாங்க? காஃபிர்களை போன்ற சூழ்நிலையிலே வாழ்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான இறை அச்சமும் இருப்பதில்லை, ஈமானும் இருப்பதில்லை. போருக்கு போறது இருந்தா கேடயத்தோட போகணும், வாளோட போகணும், அதுவும் இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், அங்க கொலைதான் நடக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கே போகக்கூடாது. போனாலும் அங்கே நமக்குண்டான ஆயுதங்கள் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும், ஈமானும் தக்குவாவும் இருக்க வேண்டும். அதுவும் இல்லை, அதனால இவனும் ஆயிடலாம். எந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுது, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதை எதிர்க்கக்கூடிய அத்தாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, சமூகமா இருந்தாலும் சரி, ஏன் கடைசியில மார்க்கமா இருந்தாலும் சரி, அதுவும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவான். பார்க்குறோமா இல்லையா? அப்ப இதுக்காக வேண்டிதான் மார்க்கம் நமக்கு அழகிய தீர்வை சொல்கிறது. அந்த தீர்வு என்ன, பார்க்காத பழகாத பேசாத, பார்க்காத பழகாத பேசாத சந்திக்காத. அல்லாஹு தஆலா ஆண்கள் ஆண்களோடு, பெண்கள் பெண்களோடு, ஆண்கள் தங்களது இரத்த உறவுக்கார அந்த குடும்பத்தோடு தான், அது போன்றுதான் பெண்களும். இந்த விஷயத்தை மீறி போனா கண்டிப்பா அங்கே பிரச்சனை இருக்கிறது. இந்த விஷயத்தை மீறி சென்றால் அங்கே குழப்பம் இருக்கிறது. இப்ப எந்த அளவுக்கு குழப்பம் ஆகி போச்சு, காலேஜில் பள்ளிக்கூடத்தில் படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியரோட படிச்ச பொம்பளை புள்ள ஓடி போயிருச்சு. ஏன்னா படித்து கொடுக்கக்கூடிய பெண் ஆசிரியையோட படிச்சுக்கிட்டு இருந்த மாணவன் ஓடி போயிட்டான். என்னென்னமோ நடக்குது, கம்பெனி ஓனரோட வேலை செஞ்ச பொண்ணு ஓடி போச்சு, அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்று உலகமே இந்த சீரழிவுக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கேவலத்துல சாதாரண கேவலம் கிடையாது, அவ்வளவு மோசமான ஒரு கேவலம். இது மனிதனுடைய மன உளைச்சல்களுக்கு மிக முக்கியமான காரணம். சரியா இல்லையா? என்ன இல்லையா, கரெக்டா சொல்றேன்னு இல்லையா? உன்னுடைய முகத்திலே உள்ள ஒளியையே அது எடுத்துவிடும். முகத்தில் உள்ள ஒளியை எடுத்துரும், உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியை எடுத்துரும். அவனை அப்படியே, தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பிரம்மை பிடித்தவனை போன்று அவன் அந்த மாதிரி தள்ளி கடைசியில ஒண்ணுமே இல்லாம அவன் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இதுக்கு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி விலகி போனார்கள், எப்படி ஓடி போனார்கள், அந்த மாதிரி இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் சேஃப்டி நமக்கு, பாதுகாப்பு நமக்கு. அதே போல இன்னொரு ஒரு மன உளைச்சல், மன பிரச்சனை, மனக்கவலை என்ன என்று சொன்னால், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 155வது வசனத்திலே நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லிவிடுகிறார். அது என்ன, சில நேரங்களிலே பயம் ஏற்படும். பயத்துக்கு எது வேணாலும் காரணமா இருக்கலாம், ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு அந்த தப்புனால ஏற்படக்கூடிய பயமா இருக்கலாம், அல்லது தப்பே செய்திருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு இயற்கையாகவே பயந்த சுபாவம், இவர் தப்பே செஞ்சிருக்க மாட்டாரு ஆனா தப்பு செய்ததா நினைச்சுக்கிட்டு பயப்படுவாரு, இந்த மாதிரி உண்டான பயங்கள், எதிரிகளுடைய தாக்குதல் ஏற்பட்டு விடுமோ என்ற பயங்கள், அதே போல வறுமையினால பசி, அதே போல வியாபாரத்துல தொழில நஷ்டங்கள் ஏற்படுறது, விவசாயங்கள் அழிந்து போய் விடுவது, இந்த மாதிரியான உலக விஷயங்களிலே தனக்கு தான் நாடிய வெற்றி கிடைக்காமல், தான் நாடிய வெற்றி கிடைக்காமல் அதிலே தான் விரும்பாத நஷ்டம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த மனக்கவலை. இப்ப நம்ம பார்க்கணும், தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல படிக்கும் போது விவசாயம் சரியில்லை, விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். தொழில் சரியில்லை, தொழில் நசிஞ்சு போயிருச்சு, அதனால தொழில் சிறு சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல ஹராமான தொழில் செய்தவர்களுக்கு இது கண்டிப்பா ஏற்படும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, கேம்லிங், இந்த மாதிரி போறவங்கல கண்டிப்பா இது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சோதனை, அதாவது விரும்பிய லாபம் கிடைக்காமல் விரும்பாத நஷ்டம் ஏற்பட்ட போது ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், மனக்கவலை, ஆஹா நஷ்டம் ஆகிப்போச்சு, ஆஹா நமக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்று மனிதன் திரும்ப 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 கிடைக்காத அந்த லாபத்தை நினைத்து, கிடைத்த அந்த நஷ்டத்தை நினைத்து அவன் சிந்திக்க 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 அது அவனுக்கு அப்படியே மனக்கவலையாக உருவாகி உருவாகி அந்த கவலை துக்கம் அதிகமாகி அதிகமாகி கடைசியில அவனுடைய மொத்த மனதை அது ஆக்கிரமித்துக் கொள்ளும் போது, மொத்த சிந்தனையை அது ஆக்கிரமித்துக் கொள்ளும் போது அப்ப சொல்லுவாங்க இவனுக்கு மனநோய் ஏற்பட்டுருச்சு, மன உளைச்சல், மன பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. சரியா, இதனாலேயும் மனிதனுக்கு இந்த மன உளைச்சல், மனக்கவலை என்பது ஏற்படலாம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மூமினை பொறுத்தவரை இதற்கு ரொம்ப தெளிவான, ரொம்ப அழகான தீர்வை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறான். புரியுதா? என்ன தீர்வு, என்ன தெளிவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான்? துன்யாவை அதிகமா ஆசைப்படாத, துன்யாவை அதிகமா ஆசைப்படாத, ஆகிரத்தை அதிகமாக ஆசைப்படு, அல்லாஹ்வுடைய விதியை நம்பிக்கை கொள், விதித்ததுதான் உனக்கு கிடைக்கும், விதிக்கப்படாதது உனக்கு கிடைக்காது, எது நடந்தாலும் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது, அல்லாஹுவின் மீது உனது பொறுப்பை நம்பிக்கையை நீ சாட்டிவிடு, லாபம் கிடைச்சாலும் சந்தோஷப்பட்டு பெருமை கொள்ளாதே, அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்தது என்று நீ ஆதரவு வை, நஷ்டம் கிடைத்து விட்டாலும் தோல்வி ஏற்பட்டு விட்டாலும் ஏதோ நான் ஒரு தவறு செஞ்சிருப்பேன், எங்கேயோ நான் ஒரு தவறாக நடந்திருப்பேன், அல்லாஹ் எனது பாவ மன்னிப்புக்கு காரணமாக இந்த நஷ்டத்தை ஆக்கட்டும், அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து நன்மையை திருப்பித் தர போதுமானவன் என்று அல்லாஹுவை சார்ந்து விடு. ஆரம்பத்திலேயே ஒரு மூமினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த அறிவுரைகளை கொண்டே வளர்க்கிறான். ஏழ்மையை பார்த்து நீ துவண்டும் விடாதே, செல்வத்தை பார்த்து காரூனை போன்று மமதைக்கும் நீ வந்து விடாதே, எப்போதுமே அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுவை கொண்டு, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹுதான் செய்தான், அல்லாஹுதான் கொடுத்தான், அல்லாஹுதான் நிறைவேற்றினான் என்று அல்லாஹுவோடு நீ சேர்ந்திரு, அல்லாஹுவோடு நீ சேர்ந்திரு, அல்லாஹுடைய நம்பிக்கையிலே, அல்லாஹுடைய ஆதரவிலே, அல்லாஹுவின் மீது பொறுப்பு ஒப்படைப்பதிலே நீ உன்னை சேர்த்து வைத்திரு. சரியா? சரிங்க. இப்படி இருக்கின்ற நிலையிலே அவனுக்கு ஒரு ஒரு அட்டாக், ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. அப்ப டக் அப்படின்னு ஒரு நினைச்சு பார்ப்போம், ஒரு தாக்கம், உடனே அல்ஹம்துலில்லா அல்லாஹ் போதுமானவன், கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான், முடிஞ்சு, கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான், அவனுக்கு சொந்தமானது அவன் எடுத்துக்கொண்டான். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அப்ப நமக்கிட்ட இருக்கிறது யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். நாமே அல்லாஹ்வுக்கு சொந்தங்கும் போது அப்ப நம்ம கையில இருக்கிறது, நம்ம உரிமையில இருக்கிறது, நம்ம வாங்கினது, நம்ம எழுதி வச்சிருக்கிறது, இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என் செல்வம் போனால் என்ன, நானும் அல்லாஹ்விடம்தான் போகப் போகிறேன். அப்ப அல்லாஹ் எனக்கு இழந்ததிலிருந்து சிறந்த பிரதி உபகாரத்தை கொடுக்க போதுமானவன் என்று இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டிருப்பதால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கையில அவன் தன்னை பசுமையாக வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு ஆயிரம் என்ன, நூறாயிரம் என்ன, ஆயிரம் ஆயிரம் என்ன, கோடி ஆயிரங்களுடைய நஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் தற்கொலைக்கு முயற்சிக்க மாட்டான். அவன் பிரச்சனைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி தெருவிலே பைத்தியக்காரனாக தெரிய மாட்டான். இரண்டு காரணங்கள். ஒன்று என்ன, அவன் செய்கின்ற தொழில் ஹலாலான தொழில், செய்கின்ற தொழில் என்ன, ஹலாலான தொழிலாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன, அவனுடைய நம்பிக்கை அல்லாஹுவை கொண்டு இருக்கிறது, எனவே அவனுக்கு இந்த மன உளைச்சல் ஏற்படாது. யாருக்கெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ரெண்டுல ஒன்று அங்கே மிஸ் ஆகியிருக்கும். ஒன்று என்ன, வியாபாரம் ஹராமிலே இருக்கும், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பார். என்னங்க, எப்படி ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்னா தெரியுமா, கனவுல வாங்குற தங்க முட்டை மாதிரி. இப்ப ஒருத்தர் கனவுல பாக்குறார், நிறைய தங்க முட்டையா வாங்கி வச்சிருக்கிறாரு, தங்க மாளிகையில இருக்கிறாரு, எல்லாமே தங்கமா இருக்குது, ஏப்பா பெரிய பங்களா எல்லாமே. இது உண்மையா? இது வெளியில வந்தா அப்பதான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கு இந்த மேற்கத்தியர்கள் உருவாக்கிய இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ் என்பது. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ங்க இப்படி திறந்து வச்சு பாத்தீங்கன்னா என்னென்னமோ தெரியும், பாக்குறீங்களா இல்லையா, ஏப்பா எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த ஸ்கிரீன்ல. ஆஃப் பண்ணா உள்ளார எதுவும் இருக்குதா, ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளார ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லா ஸ்கிரீன்ல உள்ள விளையாட்டு தாங்க. அதாங்க பிசினஸ், என்ன பிசினஸ், எல்லா ஸ்கிரீன்ல தெரியும், ஏறுது 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 ஏறிச்சு, என்னையா ஏறிச்சு, குரங்கா மரத்துல ஏறிச்சு, அப்படித்தான் அடுத்த மரத்துக்கு தாவிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை, புரியுதா. பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால நிறைய பேர் டொப்பு டொப்புன்னு சுட்டுக்கிட்டான், ராத்திரிலயே எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு அவனும் சுட்டுக்கிட்டான், ஏண்டா எல்லாமே போச்சு, ஒரே நல்ல போண்டி, ஒரே அந்த காலத்துல தாயம் விளையாடுவாங்க, இந்த பாம்பு ஏணின்னு வச்சு ஏறிக்கிட்டே இருப்பான், பொத்துனு கீழே இறங்கி முடிஞ்சான், பாம்புல போயிருச்சான், உன்னை யார போ சொன்னது பாம்புக்கு, எதுக்கு விளையாண்ட நீனு, அவனுடைய லக்கு பாக்குறாங்களாம், உன்னை யாரு போ விளையாட சொன்னது, அதுல லக்கு பாக்குறாங்களாம். அந்த காலத்துல ஒரு லக்கி, அதாவது ராசி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்வாங்க. இப்ப என்ன ஆயிருச்சு பாக்குறோம், நிறைய பேரை பார்த்தோம் ஷேர் மார்க்கெட், ஏப்பா என்ன பந்தா என்ன காரு, கடைசியில ஒரே ராத்திரில கடைசியில பார்த்தா வீட்டை பூட்டி போட்டு ஆள ஓடிவிட்டான், எல்லாம் வந்து சுருட்டிட்டு போயிட்டானோ. எக்கச்சக்க முஸ்லிம்கள்ல கூட இந்த வியாபாரத்தை நம்பி நிறைய பேரு, எனக்கு தெரிஞ்சு சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், நல்ல நல்ல மக்கள், ஆனா அதுல சில பேர் இருந்தாங்க எல்லாத்தையும் வித்து விட்டு கடன் அடைச்சு விட்டு கடைசியில ஓட்ட சைக்கிள்ல போனவங்களையும் பார்க்கதான் செஞ்சோம். அப்ப இந்த மாதிரி ஒன்று என்ன இருக்கணும் கவனிச்சுட்டு வரணும், இடையில இடையில சொல்றதெல்லாம் விட்டுடா கூட பரவாயில்ல, இந்த பாயிண்ட் சொல்றேன் பாத்தீங்களா அதை மறந்துடக்கூடாது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களுக்கு எத்தனை காரணம் சொன்னேன், ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்ன, பிசினஸ் ஹராமா இருக்கும், புரியுதுங்களா, வட்டி வாங்கின பிசினஸ், ரெண்டாம் நம்பர் பிசினஸ், பதுக்கல் பிசினஸ், கடத்தல் பிசினஸ், ஏமாத்தின பிசினஸ், ரெண்டு கணக்கு பிசினஸ், இப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹராமான பிசினஸ்ல போயிட்டு போயிட்டு பெரிய ஆளா இருப்பாரு, கடைசியில பார்த்தா முடிஞ்சுங்க. அல்லது என்ன இருக்கும், இன்னொரு காரணம் என்ன, எல்லாம் நான் தான் நினைச்சிருந்தாரு, அல்லாவின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு அம்மா ஏற்கனவே கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது வீட்டை பூட்டியிருந்தாங்க, அப்புறம் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, வீட்டில் ஒரு வேலைக்காரங்க பொண்ணு இருந்துச்சு, அல்லாஹ் வேலை, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க அந்த பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட் அந்த ஒரு லேடி, அவங்க ஏம்மா நீங்கள் இந்த பியூரோவில் வயிறு நெக்லஸ் வச்சுருந்தீங்க, ஆமாம் கழிச்சிருந்தேன், அது காணமா பத்துன்னு போயிட்டாங்க அதோட. ஹார்ட் பேஷண்ட் போய் அடக்கி ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து எல்லாம் வீட்டுக்கு வர டிஸ்சார்ஜ், வீட்டுக்கு ஆளு உயிரா டிஸ்சார்ஜ் ஆகி வருவாங்கன்னு பார்த்தா வீட்டில் உள்ள வைர நெக்லஸ் காணமா பூச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சுக்காது. யாரப்ப எதுக்குடா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் சொந்தக்காரங்க நினைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்படித்தான துன்யா, என்னங்க ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இப்படி பதற வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும்னு ஏத்து வச்சிருக்கானே, எல்லாத்தையும்
இந்த மாதிரி பதுக்கி பதுக்கி அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இழப்பு ஏற்படும் பொழுது ஏ பத்தாய் கைர ஹலாஸ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு கொடுக்க போதுமானவன். அப்ப இந்த விஷயத்திலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்ப பெரும்பாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் தாங்க காரணமா இருக்கும். ஒன்று என்ன, பெண்ணினால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை, இரண்டாவது மால் செல்வத்தினால் ஏற்படக்கூடிய சோதனை. இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னத்துல் நிசா ஃபித்னத்துல் மால். அரபியில குர்ஆன் ஹதீஸ் உரிய மொழியில இது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, ஃபித்னத்துல் நிசா ஃபித்னத்துல் மால், பெண்களால் ஏற்படுகிற சோதனை செல்வத்தால் ஏற்படுகிற சோதனை. இந்த ரெண்டு சோதனைகள்னால மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மன கவலைகள், அந்த மன துக்கங்கள், துயரங்கள் அதிகமாகி அதிகமாகி கடைசியில அதற்கே தன்னை மனிதன் அதற்கு தன்னை விட்டு விட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு மன உளைச்சல் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தி, அம்மன கவலைகள் என்ற நிலையை ஏற்படுத்தி, அல்லது மனநோய் என்பதை ஏற்படுத்தி கடைசியில ரெண்டு நிலைமைக்கு ஆளாயிருவோம். ஒன்று என்ன, யார் காரணமோ அவங்கள கொலை பண்ணிடுவோம் நினைப்பான், இல்லைனா தன்னைத்தானே கொலை செய்து கொள்வோம் என்று வந்து விடுவான். ரெண்டுமே ஏற்படலைனா கடைசியில குறைஞ்சபட்சம் ஒன்னாவது ஏற்பட்டுரும், இந்த துன்யால பைத்தியமா மாறிடுவான், துன்யால பைத்தியமா மாறிடுவான், எதுவுமே இந்த துன்யாவில் அவனால் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி விடுவான். அப்ப நமக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஈமானுடைய வழியை தருகிறான், இஸ்லாமுடைய வழியை அல்லாஹு தஆலா தருகிறான், பாதுகாப்பான வழி. யாரும் அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக் பண்ணாலும் ஸ்ட்ராங்கானது, எதிர்த்து தாக்கக்கூடிய அளவுக்கு உண்டான புரொட்டக்ஷன், பாதுகாப்பு சக்தியுடைய அந்த கோட்டையை, ஈமான் என்ற கோட்டையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். இது போக வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது, அந்த ஆதரவு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு காலம் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்காது. ஒரு சில சம்பவத்தை அப்படியே சுருக்கமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர எண்ணிக்கிட்டே போங்க. சஹாபாக்கள் எல்லாம் இந்த உஹது போருக்கு போனாங்க. உஹது போர்ல என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்கிறீங்களா ரஹீக்கு, படிக்கலன்னா இன்ஷா அல்லாஹ் போய் படிங்க. அந்த போர் முடிச்ச உடனேயே அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, அடுத்த திரும்ப ஒரு போருக்கு புறப்படுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எதிரிகள் காப்பிருங்க, போனவங்க தோல்வியும் இல்லாம நஷ்டமும் இல்லாம முடிஞ்சிருச்சு, மூமின்களுக்கு நிறைய பிரச்சனையாகி போயிருச்சு, திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹம்ராவுல் அசதுங்கிற இடத்துக்கு அவங்க ஒன்று கூடுறதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே இங்க எல்லாம் காயத்தில் இருக்கிறாங்க, 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க, மற்ற பேருக்கெல்லாம் சரியான காயத்தில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புறப்படுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி புறப்படுங்கன்னு சொல்லும் பொழுது வெளியிலிருந்து அவங்களுக்கு செய்தி வருது, ஏப்பா ரொம்ப பெரிய படை வந்திருக்குது, நிறைய ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப, அப்ப பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் இந்த சபையிலேயே நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். அப்ப இந்த பயம் சஹாபாக்கள் சொன்னாங்க சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். பயத்தினால என்ன மன குழப்பம், மன உளைச்சல், துக்கம், துயரம் வருமோ அப்படியே நெருப்பு மேல தண்ணி ஊத்தி அணைச்ச மாதிரி அணைஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், فانقلبوا بنعمه من الله وفضل لم يمسسهم سوء. சூரா அன்னிசா 173-174 வசனங்கள் போய் படித்து பாருங்க. அல்லாஹ் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளின் உள்ளத்துல பயத்தை போட்டுட்டான், வந்தவங்க எல்லாம் துண்டகான துணியகான திரும்பி ஓடி போயிட்டாங்க, வந்தவங்க எல்லாம் துண்டகான துணியகான ஓடி போயிட்டாங்க. மூமின்கள் அந்த இடத்துல போய் அதுவும் ஓடும் போது என்ன செய்தாங்க தெரியுமா, சீக்கிரமா தப்பிச்சு ஓடிடணும், மூமின்கள் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு பயந்துகிட்டு இந்த சாமான்லாம் உடனே போயிட்டாங்க. எப்படி போர் நடக்காமலேயே மூமின்களுக்கு அல்லாஹ் கனிமத்தை கொடுத்தாங்க, எப்படி போர் நடக்காமலேயே அல்லாஹ் மூமின்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அக்பர், ஃபன்கலபு, அவர்கள் திரும்பினார்கள், பிநிஅமத்தின் மின்அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அள்ளிக்கொண்டு, வ ஃபத்லின், அல்லாஹ்வுடைய செல்வத்தை அள்ளிக்கொண்டு, லம் யம்சஸுஹும் சூ, அவர்களுக்கு எந்த தொந்தரவும் தீங்கும் ஏற்படவே இல்லை. ஹஸ்புனல்லாஹ் வநிஅமல் வக்கீல். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடும்போது சொன்னாங்க. சரியா? இரண்டாவது விஷயம், யூனுஸ் நபி என்ற ஒரு இறை தூதருடைய வரலாற்றை குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்வதை பார்த்திருக்கிறோம். அவங்க ஒரு மன நெருக்கடிக்கு ஆளானார்கள். சாதாரண மன நெருக்கடி அல்ல. அந்த மன நெருக்கடியில இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரார்த்தனையை, துஆவை சொன்னார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக, لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ மகா பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அவருக்கு நாம் பதில் அளித்து விட்டோம், அவருக்கு இருந்த மன துக்கம் துயரம் கவலையிலிருந்து அவரை பாதுகாத்தோம். இப்படித்தான் என்னை பிரார்த்திக்கக்கூடிய மூமின்களை நாம் பாதுகாப்போம். அப்ப இது யாருக்கு மட்டும் விசேஷம் அல்ல, யூனுஸ் நபிக்கு மட்டும் விசேஷமான பிரார்த்தனை அல்ல. இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் இந்த உதவி உண்டு. கம் மனக்கவலையிலிருந்து, மன உளைச்சல்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான். இரண்டா, அதே போல சூரா காஃபிர், முந்தி சொன்னது சூரத்துல் அம்பியா 21வது வசனம், 87-88வது வசனம். அடுத்து சூரா காஃபிர், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய தர்பாரில் உள்ள அந்த மந்திரிகள் ராணுவங்கள்லாம் சேர்ந்து பாவம் ஒரு அப்பாவி முஸ்லிமுக்கு சதி செய்ய நினைச்சாங்க. அப்ப அந்த அப்பாவி முஸ்லிம் என்ன சொன்னார் தெரியுமா? உஃபவ்யுது அம்ரி இலல்லாஹ், உஃபவ்யுது அம்ரி இலல்லாஹ். சொல்லுங்க, உஃபவ்யுது அம்ரி இலல்லாஹ், எனது எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன், நீங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்கோம்ப்பா. எனது காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவர்கள் செய்த எல்லா சதி திட்டங்களின் அந்த தீமைகளிலிருந்து, கெடுதிகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து நாம் அவரை பாதுகாத்துக் கொண்டோம். அந்த சதி திட்டம் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களை தான் சூழ்ந்து கொண்டது. வஹாக்கபி ஆலி ஃபிரௌன சூஉல் அதா. சரியா? அடுத்து பாருங்க, கஹ்ஃப் சூரா கஹ்ஃபுல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39-40 வசனத்தில் ஒரு விஷயத்தை சொன்னான். ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில போட்டி ஏற்பட்டது. ஒரு சகோதரர் மூமின், இன்னொரு சகோதரர் காஃபிரானவர். அப்ப அந்த மூமினான சகோதரரை பார்த்து காஃபிர் சொல்றான், ஏண்டா மிஸ்கீனு ஃபக்கீரு, நீ உன்ன பெரிய பூமின்னு சொல்றியே, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுக்கலையே, எனக்கு தானே கொடுத்திருக்கிறான், அப்ப ஏன் மேலதான அல்லாஹ் பிரியமா இருக்கான்னு அர்த்தம். செத்து போனா என்ன, மறுமை நிகழ்ந்தால் என்ன, இங்கேயே கொடுத்த அல்லாஹ் அங்கேயே எனக்கு கொடுப்பான் அப்படின்னு திமிர் பேசினான். அப்ப அந்த ஏழை மூமின் ஃபக்கீர் அல்லாஹ்விடத்துல சொன்னாரு, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. செல்வம் வேண்டுமா, வறுமை நீங்க வேண்டுமா? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். எந்த ஆற்றலும் பயன் தராது அல்லாஹுவை கொண்டே தவிர. இதை சொல்லி நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுங்க. யார் அல்லாஹுவை நம்பவில்லையோ அவர்களுடைய செல்வத்தை அழித்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். அந்த நம்பிக்கை மூமின்களிடத்தில் ஏற்பட வேண்டும். இப்படி நம்ம பார்க்கிறோம் ஒரு 4-5 சம்பவங்கள், அந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஒரு மூமினுக்கு எப்போதும் மன உளைச்சல் ஏற்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய பாதுகாப்பை தருகிறான். அந்த பாதுகாப்பையும் மீறி ஏதாவது மன உளைச்சலுக்கு மனிதன் என்ற அடிப்படையிலே பலவீனமானவன் குலிகல் இன்சானு ழிப்பா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் அவனுக்கு ஏதாவது தாக்குதல்கள் நடந்தாலும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். அதன் அடிப்படையிலே நாம் இருப்போமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் மன கவலைக்கும் வேலை இல்லை, மன உளைச்சலுக்கும் வேலை இல்லை, மனநோய்க்கும் வேலை இல்லை. சரிங்க, கடைசியா இப்படி ஒருத்தர் ஆயிட்டாருங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹுடைய திக்ரை கற்றுக் கொடுங்கள், ஹலாலான வாழ்க்கைக்கு அவரை கொண்டு வாருங்கள், ஈமானுடைய சூழ்நிலைக்கு அவரை கொண்டு வாருங்கள், அவருடைய கையிலே குர்ஆனை கொடுங்கள், இபாதத்தோடு அவர்களை நெருக்கமாக்குங்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த செலவும் இல்லாம யார்கிட்டையும் போய் 1000, 2000, 3000, 10000 அல்லது தூக்க மாத்திரைக்கு செலவு பண்றது மாத்திரைக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குண